الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليهم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون صدق الله العظيم عن أنس رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال لا تباغضوا ولا تحاسدوا ولا تدابروا ولا تقاطعوا وكونوا عباد الله إخوانا أو كما قال عليه الصلاة والسلام رواه البخاري ومسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் அவனின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா நம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவது இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நலபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இன்றைய நாள் ஹிஜ்ரி 1434 ஆண்டின் ரபியுல் ஆஹர் மாதத்துடைய மூன்றாவது பிறையுடைய ஜும்ஆவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மக்கள்லாம் தந்திருக்கிறான். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாள் மனிதர்களுக்கு ஒரு சிறு பெருநாளை போன்ற நன்னாள். இந்த நாள் மனிதர்கள் குறிப்பாக முஸ்லிம்கள் அவர்களுடைய வேலைகளையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் ஜோலிகளை எல்லாம் ஒரு மூலையிலே மூட்டை கட்டி வைத்துவிட்டு அதிகாலை பொழுது முதல் ஜும்ஆவுடைய பிரசங்கத்தை ஹதீப் மிம்பர் மேடையின் மீது ஏறி குத்பா நிகழ்த்துகின்ற வரைக்கும் ஒரு முஸ்லீம் அமல் செய்யக்கூடிய சிறந்த நன்னாள். இப்படியான மாண்பையும் மகத்துவத்தையும் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கையில் சென்ற வாரத்தை போன்று இந்த வாரமும் நம்மை வந்து அடைந்திருக்கிறது. நபித்தோழர் அபு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அபா ஹாரிஸா கைஃப அஸ்பஹ்தல் யௌம், எனது தோழரே நீங்கள் எவ்வாறு காலை பொழுதை அடைந்தீர்கள் என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து கேட்கிறார்கள். ஒரு முக்கியமான கேள்வியா இல்லையா? நாங்களும் கண் விழிக்கிறோம், எப்படி எங்களுடைய காலை பொழுது நாங்கள் காலையிலே கண் விழித்து எங்களுடைய காரியங்களை கரும மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நபிகளார் தன்னுடைய தோழரை பார்த்து கேட்டார்கள், எனது அருமை தோழரே, இன்றைய காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள்? அபு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, உண்மையான ஒரு முஃமினான நிலையிலே நான் இன்று காலையில் கண் விழித்தேன் என்று சொன்னார்கள் அபு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய பதில் இருக்க வேண்டும். நான் காலையிலே கண் விழிக்கின்ற நேரத்திலே ஒரு உண்மையான முஸ்லிமான நிலையிலே நான் கண் விழித்தேன். அப்படியா உங்களுடைய ஈமானிய நிலை தராதரம் எப்படி இருக்கிறது? நபிகளாருடைய இரண்டாவது கேள்வி. நபித்தோழர் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய ஈமானை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களா? தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் அருஷுடைய ரஹ்மானுக்கு முன்னால் கை கட்டி நிற்பதை போன்று நான் உணர்கிறேன், அதனால் என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்குகிறேன். நான் என்னுடைய இரண்டு கண் விழிகளினாலும் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் படைத்த ரப்பல் ஆலமீன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வருவதனால் என்னுடைய உள்ளமும் நடுகிறது, அதோடு சேர்ந்து என்னுடைய உடம்பும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. நான் தொழுகின்ற இந்த தொழுகை தான் கடைசி தொழுகை, எனவே அடுத்த தொழுகை நான் ஹயாத்தோடு இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, அதனால் இந்த தொழுகை என்னுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகையாக நினைத்து நான் தொழுகிறேன், இப்படித்தான் நான் தொழுகையிலே தக்பீர் கட்டுகிறேன் என்று தன்னுடைய கேள்விக்கு, நபிகளாருடைய கேள்விக்கு நபித்தோழர் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். சொல்லி அந்த அபு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ருகூஉக்கு சென்றால் சுவர்க்கவாதிகளுடைய சந்தோஷமான இன்பகரமான உரையாடல்களுடைய காதுகளிலே ஓங்கி ஒலிப்பதை போன்று நான் உணர்கிறேன், அதனால் ருகூவிலிருந்து என்னுடைய தலையை உயர்த்துவதற்கு எனக்கு மனம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ருகூவுடைய நேரத்தை நான் நீளமாக்கி கொண்டிருக்கிறேன். சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதுகளிலே ஒலிப்பதை போன்றிருக்கிறது, அதனால் அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருப்பதனால் ருக்கு சுஜூதிலிருந்து என்னுடைய தலையை உயர்த்த முடியவில்லை. நபியே நாயகமே, இப்படித்தான் என்னுடைய ருக்கோகம் இருக்கிறது, சுஜூதும் இருக்கிறது, என்னுடைய தொழுகையுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது என்று அபு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய முகத்தை பார்த்து சொன்ன நேரத்தில் கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது அருமை தோழரே, இப்படித்தான் ஒரு முஃமினுடைய தொழுகை இருக்க வேண்டும். காலையை அடைந்தது முதல் மாலையாகி தன்னுடைய இரவு நேரத்திலே உறக்கத்திற்கு செல்லுகின்ற வரைக்கும் ஒரு முஃமினுடைய செயற்பாடு மூச்சும் ஒவ்வொரு நடவடிக்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். முஸ்லிமாக இருக்க வேண்டும். பெயரோடு மாத்திரமல்ல, செயற்பாடோடு மட்டுமல்ல, பெயர் பட்டியல்களிலே முஸ்லீம் என்ற பெயரோடு மட்டுமல்ல, அவன் தும்மினாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான். தொட்டாடி விடுகிறான் அவுது இல்லா என்று அல்லாஹ்வுடைய விரோதியான சைத்தானிடத்திலே அவன் பாதுகாப்பு தேடுகின்றான் என்றால் அவன் தான் அங்கே முஸ்லீமாக இருக்கிறான். நபியவர்கள் சொன்னார்களே, நீங்கள் வலக்கையால் சாப்பிடுங்கள், வலக்கையால் பருகுங்கள், ஏனென்றால் சைத்தான் இடது கையால் சாப்பிடுகிறான், இடது கையால் குடிக்கின்றான். சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எல்லாம் சாப்பிடுவது என்பது வலது கரத்தால், அதனை தொடர்ந்து குடிக்கின்ற பானங்களாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், எந்த கையை நாங்கள் பாவிக்கிறோம்? ஒரு சுன்னத் இருக்கிற அந்த சுன்னத்தை தொடர்ந்து ஒரு ஷைத்தானுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல எங்கே எங்களுடைய வாழ்க்கை நபிகளாருடைய அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே நான் கண்ட, என்னுடைய சமூகத்திலே நான் பார்த்த மிக மிக நல்ல நற்குணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த மனிதன் காரி சளியை துப்புகின்ற வேளையில் இடது பக்கமாக துப்பி நாலு பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் அதனை மறைத்து விடுகிறானோ, அதுதான் என்னுடைய சமூகத்திலே நான் பார்த்த அழகிய பண்பாடு பழக்கம் என்று கண்மணியான் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். என்னுடைய சமூகத்திலே நான் பார்த்த மிக மிக அருவறுப்பான மானக்கேடான செயற்பாடு செயல் என்ன தெரியுமா? எந்த மனிதன் சளி அல்லது உமிழ்நீர் எச்சிலை காரி துப்பி அதனை மறைத்து விடாமல் நாலு பேருடைய கண்ணுக்கு தெரியும்படியாக விட்டு விடுகிறானோ, இது என்னுடைய உம்மத்திலே நான் பார்த்த அருவறுப்பான செய்தி என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அற்பமான காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களிலே நாங்கள் மோசமான ஒரு செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான் இதா பாஅ வ இதா இஷ்தரா. எந்த மனிதன் மற்றவர்களோடு கொடுக்கல் வாங்கலின் போது மென்மையாக நடந்து கொள்ளுகிறாரோ, சிரித்த முகத்தோடு வாங்குகிறார், சிரித்த முகத்தோடு தன்னுடைய பொருளை கொள்முதல் செய்கிறார், மற்றவர்களிடத்தில் கொடுக்கிறார், சிரித்த முகத்தோடு கனிவாக நடந்து கொள்ளுகிறார்கள், மென்மையாக நடந்து கொள்ளுகிறார்களே, இவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதன் இரவு நேரத்தில் உறங்க செல்லுகின்ற வேளையில் அவன் தன்னுடைய விரிப்பிலே தலையை வைத்து உறங்க ஆரம்பித்தவுடன் ஷைத்தான் அவனுடைய தலைக்கருகாமையிலே வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறான். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், உட்கார்ந்திருந்து மூன்று முடிச்சுக்களை அவன் மீது போடுகின்ற நேரத்தில் ஷைத்தான் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான், மனிதா உனக்கு இரவு ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கிறது, அவசரப்பட்டு நீ எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை, இரவு ரொம்ப நீளமாக இருக்கிறதை நன்றாக உறங்கிக்கொள் உறங்கிக்கொள் என்று மனிதனை பார்த்து ஷைத்தான் சொல்லி சொல்லி மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தான் போட்ட அந்த மூன்று முடிச்சுக்களை எவ்வாறு அவிழ்ப்பது கலட்டுவது, இதனையும் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். எந்த மனிதன் அதிகாலை வேளையிலே கண் விழித்தவுடன் அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹ்வை ஷுக்கூர் செய்கிறாரோ, ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. தொழுவதற்காக உதவு எடுப்பதற்காக பிஸ்மித்தல்லி தன்னுடைய கையை கழுவுகிறார், முகத்தை கழுவுவதற்காக உதவு எடுக்கின்ற நேரத்தில் ஷைத்தானிட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுவதற்காக முசல்லாவில் நின்று அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டுகின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. எனவே ஷைத்தானுடைய கெடுபிடியிலிருந்து இந்த மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். இவன் ஒரு சுறுசுறுப்பான நிலையில் அல்லாஹுடைய நபியுடைய துஆவை பெற்றுக் கொண்டு இவன் வீட்டை விட்டு தொழிலுக்காக செல்லுகிறான், பாடசாலைக்காக செல்லுகிறான், அலுவலகத்திற்காக செல்லுகிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். اللهم بارك الأمة في بكورها அதிகாலை வேளையில் இப்படியாக யாரெல்லாம் கண் விழித்து முஃமீனான நிலையில் தன்னுடைய வீட்டை விட்டு தொழிலுக்காக புறப்பட்டு செல்லுகிறார்களோ, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு சொன்னார்கள். எந்த மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்து அல்லாஹ்வை புகழாமலும் உதவெடுக்காமலும் தொழாத நிலையில் தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வெளியேறி செல்லுகிறாரோ, இவன் ஷைத்தானுடைய திருநீரை தன்னுடைய உடம்பிலே சுமந்து கொண்டு நஜீலாக செல்லுகிறான். மட்டுமல்ல, ஷைத்தானின் கொடியையும் தன்னுடைய கையிலே சுமந்து விட்டு செல்லுகிறான். எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வியிலே நிறைவு வருகிறது. அன்றைய நாளே அவனுக்கு தரித்திரம் பிடித்த கெட்ட நாளாக இருக்கிறது. யதார்த்தம் என்ன? காரணம் என்ன? இதுதான் நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முன்மாதிரியா? இதுதான் நபியவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வாழ்க்கையின் வழிமுறைகளா? அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன காரியங்களிலே நமக்கு அழகிய முன்மாதிரி எடுத்து தந்திருக்கிறார்கள். இன்றைய காலம் நமது நாட்டிலே வாழுகின்ற நமது முஸ்லீம் சமூகத்தினர் ஹலால் என்ற வெடிகுண்டு எப்பொழுது வெடிக்கும், பேராபத்துக்களை எப்பொழுது சமூகத்திற்கு மத்தியிலே அது பேரழிவுகளை தரும் என்று மனிதர்கள் பயத்தோடு அச்சத்தோடு வாழுகின்ற ஒரு காலகட்டம். குர்ஆன் எங்களுக்கு அழகிய புத்திமதிகளை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வனபுலூகும் பிஷர்ரி வல் கைர், உங்களுக்கு நல்ல விஷயங்களை தந்து தந்து நாங்கள் நலவுகளை கொண்டும் உங்களை சோதிப்போம், உங்களை கெடுதல்களை கொண்டும் அச்சத்தை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம், ஃபித்னத்தன், இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பமாக இருக்கிறது, வஹிலைனா துர்ஜவும், நீங்கள் என்னின் பக்கமாக வருவீர்கள் ஒரு நாள், அதற்கு பின்னால் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். நலவுகளை தருவான், கை நிறைய தருவான், சொத்துக்களும் வரும், பட்டம் பதவிகளும் வரும், எல்லாம் எங்களுடைய கை நிறைய குவிந்து கொண்டிருக்கும், இதனை நினைத்து யாரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் என்னுடைய அறிவின் மூலமாக, என்னுடைய ஆற்றலின் மூலமாக, என்னுடைய முயற்சியினால் இவைகளை எல்லாம் நான் சம்பாதித்து குவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மனிதன் நினைத்து விடக்கூடாது. மாற்றமாக ஒரு முஃமினான மனிதன் நினைக்க வேண்டும், இவைகளை எல்லாம் தந்து அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்ற சிந்தனை ஒரு முஃமினுடைய கல்விலே வர வேண்டும். இந்த உலகத்தையே ஆண்டவர்களில் ஒருவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றவர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தையே ஆட்சி புரிகின்ற ஆற்றலை அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு கொடுத்த நேரத்தில் இந்த உலகமே சுலைமான் நபியுடைய காலடியில் இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இந்த பட்டம் பதவி அதிகாரம் சொத்துக்கள் செல்வங்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்த பிச்சையாக இருக்கிறது, லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இதனை தந்ததற்காக நான் ரப்புக்கு சுக்கூர் செய்யக்கூடிய நன்றியுள்ள மனிதனாக இருக்கிறேனா அல்லது அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டவனாக இருக்கிறேனா என்று இந்த சுலைமானை அல்லாஹ் பரீட்சிப்பதற்காக இந்த உலகத்தை என்னுடைய காலடியிலே தந்திருக்கிறான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் பேசுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே தான் அல்லாஹ் குறிப்பிட்டான், உங்களை இரண்டு விதமான தன்மைகளை கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்போம், நிச்சயமாக சோதிப்போம். அப்படி சோதனை வரவில்லை என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பித்னாக்கள் வரவில்லை என்றால், பசாதுகள் வரவில்லை என்றால், குர்ஆன் சொன்னது பொய்யாக ஆகிவிடும். ஒன்று ஷர்ரு, தீங்குகளை கொண்டு ஆபத்துக்களை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம், இரண்டாவது ஹைர், நலவுகள் ஹைறுகள் சிறப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு சோதிப்போம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னும் ஒரு திருவசனம் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, வனபுலூவக்கும் பிஷைஇன் மினல் கௌபி, பயத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். இதுதான் இன்று நடைபெறுகிறது. பயத்தை உங்களுடைய கல்விகளிலே நாங்கள் போட்டு விடுவோம், இந்த பயத்தை தந்து நாங்கள் உங்களை சோதிப்போம். எதற்காக தெரியுமா, இந்த நேரத்திலாவது நீங்கள் என்னின் பக்கமாக நெருங்குகிறீர்களா என்று சோதிப்பதற்காக. காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ் பயத்தை எங்களுக்கு தருகிறான். இஸ்திகபார் செய்து, தௌபா செய்து, நோன்பு நோற்று, நபிலான சுன்னத்தான தொழுகைகள் தொழுது, குனூத்து நாசிலா ஓதி, இந்த நேரத்திலாவது என்ன பக்கமாக அடியாக நெருங்குகிறார்களா என்று அல்லாஹ் எங்களை பரீட்சிப்பதற்காக அல்லாஹ் பயத்தை எங்களுடைய கல்விலே போட்டு விட்டான். பரவலாக இன்று இந்த பயம் பீதி உலகம் நமது நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், பயத்தை நாங்கள் போட்டு விடுவோம். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், அந்நியர்கள் அல்லாஹ் என்று சொல்லிய மக்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருப்பார்கள். பயம் பீதி அச்சம் உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கும். இதனை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். இந்த நேரத்திலே ஒடுங்கி ஒதுங்கி பயந்து ஒளிந்து திரிவது அல்ல ஒரு முஸ்லீமுடைய பழக்கம். ஒரு முஸ்லீம் ஒரு கோழையும் அல்ல, ஒரு சோம்பேறியும் அல்ல. இந்த இஸ்லாம் கோழைகளின் மார்க்கம் அல்ல, இது ஒரு சோம்பேறிகளுடைய புகலிடம் அல்ல. இந்த இஸ்லாம் வீரர்களின் மார்க்கம். கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் நடத்தையினாலும் இதனைத்தான் இந்த சமூகத்தினருக்கு உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமுடைய பேச்சு, ஒரு முஸ்லீமுடைய நடத்தை, ஒரு முஸ்லீமுடைய பார்வை, செயற்பாடு அனைத்தும் நபிகளாருடைய வாழ்க்கையை ஒட்டி இருக்கும் என்றால் ஒரு பேச்சே போதும் மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு ஹிதாயத்துக்கு நசீபாக ஆகுவதற்கு. ஒரு மனிதன் மற்ற மனிதனோடு நடந்து கொள்ளுகின்ற முறையை கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒரு வியாபாரியை பார்த்துத்தானே இலகுவாக சொன்னார்கள். எந்த மனிதன் ஒரு பொருளை விற்கின்ற நேரத்திலும் வாங்குகின்ற நேரத்திலும் மென்மையாக, கனிவாக, இனிமையாக, சிரித்த முகத்தோடு யார் வியாபாரம் செய்வார்களோ இவர்களுக்கெல்லாம் அருமை செய்வானாக என்று ஒரு சிறிய வியாபாரியை பார்த்து நபி அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால் இதைவிட ஒரு அழகிய முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருக்க முடியும்? நாங்கள் சரியாக இல்லை, எங்களினால் பல தவறுகளையும் தப்புகளையும் செய்து கொண்டு மற்றவர்களிடத்திலே பொறுப்பு சாட்டுவது எங்கே நீதி நியாயம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், பயத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். இரண்டாவது சோதனை என்ன தெரியுமா? உங்களுடைய சொத்துக்கள், சுகங்கள், பொருளாதாரங்கள் களவெடுக்கப்படும். இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளத்தினால் தீ நெருப்பு ஏற்படுவதனால், கல்வர்கள் கொள்ளையடிப்பதனால் உங்களுடைய சொத்துக்கள், சுகங்கள் எல்லாம் சூறையாடப்படும், நஷ்டம் ஏற்படும். பார்க்கிறோமா இல்லையா? கிழக்கு மாகாணத்திலும் வட மாகாணத்திலும் வேளாண்மை செய்தார்கள் 3 மாதங்களுக்கு முன்னால். ஊடகங்கள், பத்திரிகைகள் நேற்றும் இன்றும் என்ன அறிக்கை சொல்லுகிறது? தொடர்ந்து அடமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றோ நாளையோ வேளாண்மைகள் எல்லாம், விவசாயம் எல்லாம் நன்றாக விதைக்கப்பட்டு இன்றோ நாளையோ அது அறுவடை செய்கின்ற நேரத்திலே மழை வெள்ளமாக வடிந்தோடுகிறது. மனிதர்கள் நிம்மதியாக இருப்பதற்கும் வீடு இல்லை. தாயின் மடியிலே பால் குடித்துக் கொண்டிருந்த குழந்தை செல்வங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் அவர்களும் அவதியுறுகின்ற அளவுக்கு வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து இன்று அகதிகளாக இருக்கின்ற நிலைமையை பார்த்தீர்களா? இது குர்ஆன் சொல்லிவிட்டது, உங்களுடைய சொத்துக்களை நாங்கள் குறைப்போம், நிச்சயமாக குறைப்போம். இதுதான் இன்று நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் எதற்காக? அல்லாஹ்வை அடியான் நெருங்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இஸ்திகார் செய்து அடியான் மனிதன் பக்கமா அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்க வேண்டும். அடுத்ததாக வல் அம்புஸ், நல்லோர்கள், பெரியோர்கள், புத்திஜீவிகள், சமூகத்திற்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய செல்வந்தர்கள் தீனின் பணிக்காக தங்களுடைய புத்தியையும் தங்களுடைய ஆலோசனையையும் தங்களுடைய சொத்துக்களையும் செலவழிக்கக்கூடிய, குறிப்பாக சமூகத்திற்கு பிரயோஜனமிக்க மனிதர்கள் திடீர் திடீரென வஃபாத்தாகி விடுவார்கள். இந்த சமூகம் அப்பேற்பட்ட நல்ல மக்களை இழந்துவிடும். இதை கொண்டும் நாம் உம்மை சோதிப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். குறிப்பிட்டு காட்டிவிட்டு அல்லாஹ் இறுதியாக சொல்லுகிறான், இப்படி எது நடந்தாலும் சரி, என்னை படைத்த ரப்பு உலகத்தில் இருக்கிறான், அவன் மௌத்தாகவில்லை, அவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்று ஒரு முஃமின் பொறுமையாக இருப்பானே ஆனால் அவன் தான் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவன் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்தது ஒரு குர்ஆன் ஆயத்து சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கருத்து வேறுபட வேண்டாம். எங்களுக்கு மத்தியில் 1000 பிரச்சனைகள், எங்களுக்கு மத்தியில் 1000 கருத்து முரண்பாடுகள், எங்களையே காட்டி கொடுக்கின்ற கோடாரி காம்புகளாக அல்லவா நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்னால் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஹலாலுக்கு எதிரான விவாதத்தின் போது மாற்று மத சகோதரர்களுக்கு முஸ்லீம்களை பற்றியும் முஸ்லீம்களுடைய தகவல்களை கொடுத்தவர்கள் யார் என்ற ஒரு பேருந்தை என்ன தெரியுமா சொல்வதற்கு, இந்த மிம்பர் மேடையின் மீது என்று சொல்வதற்கு எனக்கு கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. எங்களுடையவர்கள் தான், முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், அவர்களுக்கு இப்படியான ஆழமான தெளிவான கருத்துக்களை, மறைவான தகவல்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் என்ற ஒரு கசப்பான ஒரு உண்மை இன்று சமூகத்திலே வந்திருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் சமூகத்தை கருத்தரிக்கின்ற மக்களாக அல்லவா நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவருடைய நபிக்கும் வழிபடுங்கள், உங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை களைந்து விடுங்கள். உங்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனையும் இருக்கலாம், அது வீட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மஹல்லாவோ, உங்களுடைய மஸ்ஜிதோ, உங்களுடைய நிர்வாகத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதனை 4 பேருக்கு நீங்கள் பங்கிட்டு அதனை நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற குழப்பங்களை அந்நியர்களுடைய சதிக்கு அதனை ஒரு ஆதாரமாக நீங்கள் எடுத்துவிட வேண்டாம். அப்படி நீங்கள் எடுத்து விடுவீர்களேயானால் உங்களுக்கு மத்தியில் இருந்த சக்தியை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். நீங்கள் பலவீனமிக்கவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களால் ஒன்றும் பேச முடியாது. நீங்கள் பெரும் சமூகமாக, பெரும்
மக்களாக இருந்தாலும் உங்களால எந்த ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை பற்ற அச்சத்தை அல்லாஹ் அவர்களுடைய கல்வியில எடுத்து விடுவான். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு மத்தியில இருந்த சக்தி, வல்லமை, வலு எல்லாவற்றையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிடுவான். நீங்கள் பொறுமையாக இருங்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யாரெல்லாம் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுக்கு மத்தியில இருக்கின்ற கோபங்கள், குரோதங்கள் எல்லாவற்றையும் மறந்து நாங்கள் செயல்பட வேண்டும். இலங்கையின் நாடா பாகத்தில எப்பாகத்திலாவது ஒரு முஸ்லீம் தாக்கப்படுகின்றான் என்றால் அவன் ஒரு மதத்தின் அடிப்படையினால் அவன் பார்க்கப்படுகிறானே ஒழிய, இன்ன இயக்கத்தை சார்ந்தவன், இன்ன கொள்கையை சார்ந்தவன் தாக்கப்பட்டான் என்று இன்று இலங்கையிலே பேசப்பட மாட்டார். ஒரு முஸ்லீமான ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார், பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு இஸ்லாமிய உம்மாவின் பெயர் தான் வறுமை ஒழிய, இன்ன மதுகபை சார்ந்தவர், இன்ன அகீதா கொள்கையை சார்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், தாக்கப்பட்டிருக்கிறார் என்று செய்து வரார். எனவே இலங்கையில எத்தனை தஅவா அமைப்புகள் இருந்தாலும் சரிதான், அனைவரும் ஒரே குடையின் கீழ், ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைகள் எந்த வடிவில் வந்தாலும் சரி, அமீருக்கு கட்டுப்பட்டு தலைமைத்துவத்திற்கு வழிபட்டு இதற்கான செயல்பாடுகளை எவ்வாறு நாங்கள் நகர்த்தலாம் என்ற புத்தி சாதுரியமான செயற்பாடுகளில் நாங்கள் இறங்குவதுதான் எங்களுடைய தேவையாக, எங்களுடைய நிலைமையை குர்ஆன் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தபாஹது, உங்களுக்கு மத்தியிலே குரோதம் இருக்கிறதா, நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்பட்டுக் கொள்ளாதீர்கள், வலா தஹாசது, மற்றவர்களை பார்த்து இன்னொருவர் புறாமை கொள்ளாதீர்கள், வலா தஜாபரு, ஒருவரை மற்றவர் புறமுதுகு காட்டி புறக்கணித்து வாழாதீர்கள், ஒருவர் மற்றவரை துண்டித்து வாழாதீர்கள். நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கலாம், உங்களுக்கு மத்தியிலே பொறாமை இருக்கலாம், போட்டி இருக்கலாம், எது எப்படியாக இருந்தால் நீங்கள் அனைவருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அனைவருமே அல்லாஹ் என்று தான் சொல்லுகிறோம், அனைவருமே ஒரே ரப்பை தான் தொழுகின்றோம், அனைவருமே ஒரே குர்ஆனைத்தான் ஓதுகின்றோம், அனைவருமே அல்லாஹ்வுடைய நபியின் மீது தான் நாங்கள் தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிறோம், நபியை நபியாக ஏற்றிருக்கிறோம். எங்களுக்கு மத்தியில இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் இன்று ஆரம்பித்ததல்ல, நபியுடைய காலத்தில் சகாபாக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படியான குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் இந்த மார்க்கத்துடைய ரஹ்மத் என்று சொன்னார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். ஏன் சொன்னார்கள், அவர் அதிலே மார்க்கத்திலே ஒருவர் கருத்து முரண்படுகின்ற நேரத்தில் தான் அவர்கள் மார்க்கத்தை ஆராய்வார்கள், படிக்க தேடுவார்கள், மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்வார்கள். எனவே இது ஒரு அருள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எந்த ஒரு ஆபத்தான நிலைமைகள் வந்தாலும் சரி, மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற குழப்பங்கள், பித்னாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீமானவனுடைய கையில அல்லாஹ் ஒரு பெரியதொரு ஆயுதத்தை தந்திருக்கிறான், அதுதான் தொழுகை என்ற ஆயுதம். அதற்கு பின்னால் வருகின்ற துஆ எங்களுடைய கையில அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த துஆ இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருஷை சென்று அடைகின்ற ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே எந்த ஒரு காரியம் எது வந்தாலும் சரிதான், எடுத்த எடுப்பில் நடவடிக்கைகளையும் முடிவையும் எடுக்குகின்ற சமூகமாக நாங்கள் ஆகிவிடாமல் அல்லாஹ்வுடைய புத்திமதியை நாங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அழகிய முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சகிப்புத்தன்மை, பொறுமை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எங்களையே, எங்களுடைய சமூகத்தையே காட்டிக் கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் ஆகிவிடக் கூடாது. அப்படி ஆகிவிடுவோமையாக இருந்தால் எங்களுக்கு மத்தியில இருக்கின்ற சக்தியை, வல்லமையை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். எனவே சபர், எங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், அதிகமாக தௌபா, இஸ்திக்ஃபார் போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பரதான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மனமுருகி நீங்கள் கேளுங்கள், கேட்கின்ற துஆ இவ்வளவு நாட்களாக காலங்களாக எங்களுக்காக நாங்கள் கேட்ட துஆ போதும், இப்போது எங்களுடைய சமூகத்தின் நலனுக்காக பாதுகாப்புக்காக நாங்கள் கேட்போம் என்றும் எங்களுக்காகவே பார்க்கின்ற சுயநலனிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒழிய சமூகத்தின் பாதுகாப்புக்காக சமூகத்தின் நலனுக்காக கேட்கின்ற பாதுகாக்கின்ற சமூகத்தின் விரும்பிகளாக நாங்கள் ஆக வேண்டும். எனவே தௌபா இஸ்திக்ஃபாருடைய நேரம் பரதான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கின்ற நேரம். அடுத்ததாக தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கண் விழித்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கண்ணீர் மல்கி துஆ கேட்பது எங்களுடைய சமூகத்தினருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய கடமை உரிமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது தான் எங்களையே நாங்கள் சீர்படுத்திக் கொள்வது. எங்களுக்குள்ள எவ்வளவு தவறுகள் இருக்கிறது, மறைமுகமான அந்தரங்கமான எத்தனையோ பாவங்களை அநியாயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வெளியில் இன்னும் ஒரு உருவத்தோடு நல்லவனாக நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய பாவத்தை நாங்கள் விட்டு களைந்து அதிலிருந்து நாங்கள் நீங்கிவிட்டு எங்களை நாங்கள் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சுன்னத்தான நோன்புகள் நோக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் கேட்டார்கள் சஹாபா, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தொடராக நோன்பு நோக்கிறீர்கள் நபியே நாயகமே. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு நாட்களிலும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, ஒரு மனிதனுடைய நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது, மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய அந்த நோன்பை நோத்து என்னுடைய அமல்களை நான் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கின்ற நேரத்தில் நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத்தான நோன்புகள் நோற்றுக் கொள்வது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகம் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபார்களை ஈடுபட்டுக் கொள்வது. இவைகள் எல்லாம் இன்றைய காலத்துக்கு மட்டுமல்ல, துன்யாவில் நாங்கள் ஹயாத்தோடு வாழுகின்ற காலம் எல்லாம் இது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய நற்பண்புகளாகவும் சிறந்த குணாதிசயங்களாகவும் இருக்கிறது. பொறுமையோடு இந்த சவால்களை நாங்கள் வேகமாகவும் விவேகமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரையில் வாழக்கூடிய அந்த மருகவங்களுக்கு யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களில் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுடைய நோய் நம்பலங்களை சுகமாக்கி குணமாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் யா அல்லாஹ் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தந்தல்வாயாக. இஸ்லாத்தை பற்றி யார் யாரெல்லாம் தப்பான அபிப்பிராயத்தோடு கூட்டம் கூடிக்கொண்டு அதற்காக சதித்திட்டங்களில் ஈடுபடுகிறாள் யா அல்லாஹ், அவர்களுடைய கல்விகளிலே இஸ்லாத்தை முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணத்தை உண்டாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நீ நாடினால் ஹிதாயத்தை அவர்களுக்கு நசீபாக்கியல்வாயாக. மக்களுடைய கல்வெல்லாம் உன்னுடைய கையில இருக்கிறது யா அல்லாஹ், ஹிதாயத்தை கொடுத்து அவர்களும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஈமானிய பெருமக்களாக மாற்றுவது என்பது உனக்கு எந்த ஒன்றும் கஷ்டமும் சிரமமும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், இஸ்லாத்தை முஸ்லீம்களை நீ பாதுகாத்தல்வாயாக, உன்னை சுஜூது செய்யக்கூடிய மஸ்ஜிதுகளை நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ், நபிகளாருடைய சுன்னத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யா அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ், எந்த இடத்திற்கு சென்றாலும் நிம்மதியாக சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்கியல்வாயாக. இஸ்லாத்தை முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை மற்ற மக்களுக்கு உதாரணம் மிக்கதாக, நல்ல அழகிய முன்மாதிரி மிக்கதாக நீ ஆக்கியல்வாயாக. எங்கள் அனைவருடைய துஆவை கபூல் செய்வாயாக. வா ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.